كريم رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال إذا أراد الله بعبده خيرا بطاله كفل قلبه. رسول الله صلى الله عليه وسلم يقول أبي ذر رضي الله عنه அறிவிக்கிறார்கள், إذا أراد الله بعبده خيرا, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது யார் மீதால் நன்மையை நாடினால் அவருக்கு பத்தாலாவோ குஃபுல கல்வீதி, அவருடைய இருதயத்தினுடைய பூட்டை அல்லாஹ் தஆலா அவருக்கு திறந்து விடுவார். வஜாலபீயில் யக்கீன வசிதிக்க, மேலும் அவருடைய உள்ளத்தில் உறுதிப்பாட்டையும் சத்தியத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார். வஜால கல்பு வாயல் லிமா சலகபி, மேலும் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய கடந்த கால நிகழ்வுகளை நினைவுபடுத்துவார். வஜால கல்பவும் சலீமா, மேலும் அவருடைய கல்வி அல்லாஹ் தஆலா அமைதியான நிலையிலே வைத்திருப்பார். வலிசாரன் சாதிக்கன், அவருடைய நாவிலே அல்லாஹ் தஆலா உண்மையை சத்தியத்தை வரவழைப்பார். ஹலீகதுவும் முஸ்தகீமத, அவருடைய குணத்தை அல்லாஹ் தஆலா நேர்மையான குணமாக அமைத்துடுவார். வஜால உதனவு சமியாத்தன், வாய்ந்தவும் பசீரத்தன், மேலும் அவருடைய காதை அவருடைய செவியை சத்தியத்தை கேட்பதைக் கொண்டும் அவருடைய பார்வையை சத்தியத்தை பார்ப்பதைக் கொண்டும் அல்லாஹ் அமைத்துடுவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார். அல்லாஹ் தஆலா நன்மை நாடக்கூடியவருடைய உள்ளத்தினுடைய பூட்டை அல்லாஹ் தஆலா திறந்து வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொல்றாங்க பொதுவாக மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே, அது வந்து யதார்த்தமாக பார்க்கிற போது அது ஒரு நிதர்சனமான உள்ளத்துக்கு பொய் சொல்ல தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நாவு தான் பொய் சொல்லும், உள்ளம் எப்போது உண்மையானிருக்காங்க. அந்த உள்ளம் வந்து பூட்டு போடப்பட்டிருக்கும், அதுக்கு வந்து முத்திரை போடப்பட்டிருக்கும். அல்லா குரான் சொல்வது போல சட்டமல்லா வாலா குலோபியும் வாலா சமயமும் வாலா அபசாரியும் இஷாவத்தும் அப்படின்னு அல்லா குரான் சொல்லிவிட்டாங்க. அவர்களுடைய செயல்களின் காரணத்தினால் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹால முத்திரையிட்டு விட்டான், அவருடைய காதுகளையும் முத்திரையிட்டு விட்டான், அவருடைய பார்வையும் நல்லா முத்திரையிட்டு விட்டான். அவங்க பார்க்க மாட்டாங்க, சத்தியத்தை பார்க்க மாட்டாங்க, சத்தியத்தை கேட்க மாட்டாங்க, சத்தியம் அவருடைய உள்ளத்தில் உட்காராது. அது சொல்லுகிற போது அவர்களுக்கு கசப்பாங்களுக்கு வெறுப்பாரு. அது மாதிரி ஒரு நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டாங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்காங்க. நல்லா அபல்கிறான் அல்லாஹ் குரோபியும், அல்லாஹ் குர்ஆனில் வேற ஒன்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விட்டால் விமாகான அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த அதன் காரணத்தில் அப்போ உள்ள வந்து பூட்டப்பட்டிருக்கும். சிலர்களுக்கு அது கரெக்டாது. அல்லாஹ் யாருக்கு நன்மை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அந்த உள்ளத்தினுடைய அந்த கதவை திறந்து விடுவான் அப்படின்னு சொல்லலாலே சொல்றாரு. இது எதனால் அப்படி வரும்னு சொன்னான்னா, மனிதர்கள் தங்களுக்குள் செய்கிற தீங்கின் காரணமாகத்தான். அதுக்காக அதுமா சொல்லி சொல்லி காட்டுவாங்க. அபூஜெயிலுக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நீண்ட காலம் வாழ்ந்தவர். மக்காவில் இருந்த 40 வருஷ காலமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செயல்களும் அபூஜெயிலுக்கு தெரியும். அபூஜெயிலோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டாங்க, ஆனால் அபூஜெயிலால் வர முடியல, கடைசி வரைக்கும் வர முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, அவன் உள்ளம் பூட்டப்பட்டே கிடந்தது, திறக்கப்படவில்லை. அதுக்கு காரணம் அவனிடத்தில் இருந்த ஆணவம், அவனிடத்தில் இருந்த அந்த பெருமை கத்திருமை, அது வந்து சத்தியத்தை விளங்கவே வைக்க முடியாது. அது நீக்குகிற வரையிலும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவத்தையும் தன்னிடத்தில் இருக்கிற அந்த அகங்காரத்தையும் தூக்கி வெளியில் போடுற வரைக்கும் சத்தியத்தை விளங்க முடியாது, யாராலும் விளங்க முடியாது. அது உள்ளத்தை பூட்டக்கூடிய ஒரு தன்மை, உள்ளத்தை பூட்டி வைக்கக்கூடிய ஒரு தன்மை. முருமகத்தாருடைய இல்லாதாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வெறுப்போடு இருந்தாங்க, வாழை தூக்கிட்டு வெட்ட போனாங்க. போன இடத்துல குர்ஆனுடைய ஒரு வசனம் தற்செயலாக அவருடைய பார்வையிலே படுகிறது, அது நீண்ட வரலாறு. அந்த ஒரு வசனம் அவருடைய உள்ளத்தினுடைய பூட்டை திறந்து விட்டது, உள்ளத்தை தெளிவடை செய்துவிட்டது, சத்தியத்தின்பால் அவர்களை கொண்டு வந்து விட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் அல்லாஹு தஆலா உமருடைய அலா விசான உமர உமருடைய நாவில் அல்லாஹு தஆலா உண்மைத்தான் வைத்திருக்கிறான்னு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அவங்க வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வந்துருச்சு. ஒரு ஒரு இறை வசனம், நம்ம எத்தனையோ வசனங்களை கேட்கிறோம், எத்தனையோ குர்ஆன் ஹதீஸ்களை கேட்கிறோம், நம்மளுடைய உள்ள திறக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா சிலர்களுக்கு அது கேட்பதற்கே கடுப்பாக இருக்கிறது, வெறுப்பாக இருக்கிறது. என்ன அவர் எப்ப பார்த்தாலும் இதையே பேசிட்டு இருக்காரு, இதையுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அதன் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், சத்திய பாதையில நான் வரவில்லை என்பதைத்தான் காட்டுகிறேன். அது கேட்கிறவங்களுக்கு அது இன்பமாக இருந்து கொண்டே இருக்கும். அதைதான் நான் பலமுறை சொல்லி காட்டியிருக்கிறேன். உமரதாக்காலானவர் எவ்வளவு, அதாவது கோபக்காரர், எவ்வளவு கோபம் வந்தாலும் சரியே அல்லாஹ்வுடைய வசனத்தை அங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்படியே அவர்கள் தன்னுடைய அந்த கோபத்தை அப்படியே விழுங்கி விடுவார்கள். அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட அவங்க அமைதிப்படுத்துறதுக்கு ஆள் தேவையில்லை. அந்த அளவுக்கு அவர்களே அதை கட்டுப்படுத்தியது, அல்லாஹ்வுடைய வசனம் அவர்களை கட்டுப்படுத்தியது. அபூஜாலும் தான் குரானுடைய வசனங்களை கேட்டார், எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்திருக்கிறார், எத்தனையோ அதிசயங்களை பார்த்திருக்கிறார், எதுவுமே அவங்க அவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரல. மாறாக அதற்கு ஒரு விஷயத்தை கற்பித்து தான் அவன் அதை பரப்பி கொண்டிருந்தான். செய்திகள் நிறைய செய்திகள் இருக்கின்றன. இல்ல அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அவர் உண்மை, அவர் பொய்யர் என்று நிரூபிக்க வேண்டும், அவர் பொய்யர் என்று சொல்ல வேண்டும், மக்களை நம்ப வைக்க வேண்டும், இது சம்பந்தமாக ஏதாவது ஆலோசனை இருக்கான்னு சொல்லுங்கள் என்று சூனியக்காரர்களிடத்திலே போய் கேட்கிறார் அபூஜர். அவங்க சொன்னாங்க, சூனியக்காரர்கள் தான் நீ சொல்வது, முகமது சூனியக்காரராக இருந்தால் உடைய சூனியம் இந்த பூமியில தான் படிக்கும், வானத்தில் படிக்காது. அதனால நீ வந்து அவரிடத்துல கேளு, சந்திரனை பிளந்து காட்ட சொல். அவர் பிளந்து காட்டினால் அவர் நபிதான், மாற்று கருத்து இல்லை. என்று சொன்னால் வானத்திலே சூனியம் படிக்காது. நாங்கள் அதை நன்கு கற்றிருக்கிறோம், நன்கு அதை பற்றி அறிந்திருக்கிறோம். நீ அவர்கிட்ட சொல்ல அவர் செய்து காட்ட முடியலன்னு சொன்னா அவர் சூனியக்காரர்கள் தான் அதை சொல்லி பரப்பியது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புறாங்க. ஏதோ புதிய ஒரு செய்தி கிடைத்தது போல, புதிய ஒரு சாதனையை நாம் நிகழ்த்த போகிறோம் என்ற உத்வேகத்தில் வந்தான். ரசூல்லாவிடத்தில் சொன்னான், உண்மையாலுமே நீ முகம்மதே, நீ அல்லாவுடைய ரசூலாக இருந்தால் அந்த சந்திரனை பிளந்து காட்டுன்னு சொல்லி சொன்னான். செல்லல்லாஹு பிளந்து காட்டினார்கள். தன்னுடைய விரல் அசைவால், வார்த்தையால் கூட அல்ல, விரல் அசைவால் அதனை சுட்டி காட்டினார்கள். சந்திரன் இரண்டாக பிறந்தது சரியான அதிசயங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை பார்த்தாலும் அவன் திருந்த வேண்டுமா இல்லையா? ஏன்னா எல்லா சூனியக்காரும் சொல்லிவிட்டார்கள் வானத்திலே பழிக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வானத்திலே அவர் செய்தி காட்டினால் அவர் நபிதான் என்றும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் இவன் வந்து என்ன தெரியுமா சொன்னான், முகமது எல்லாருடைய சூனியமும் பூமியில தான் பழிக்கும், வானத்தில் பழிக்காது, ஆனால் உன்னுடைய சூனியம் வானத்திலும் பழிக்கிறது அப்படின்னு சொன்னான். அப்ப இந்த மாதிரிதான் அவர் காலம் முழுவதும் இருந்திருக்கிறார். எல்லா நிலையிலும் அப்படித்தான் இருந்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிப்படுத்துவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்தார். அதில் இன்னொரு முயற்சி என்னவென்று சொன்னால், ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய சகாக்களோடு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே ரசூல்லாவுக்கு எதிர்ப்பான சிந்தனை, ரசூல்லாவுடைய விஷயங்களுக்கு எதிர்ப்பு செய்ய வேண்டும், அதற்கு மாற்று கருத்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய சிந்தனையாக இருந்தது. அதற்காக ஒரு ரகசியமான ஒரு ஆலோசனை சபை கூட்டப்பட்டது. அதில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கிற போது சைத்தான் மனித ரூபத்தில் வந்தான். வந்து சொன்னான், நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ வணங்கக்கூடிய சிலையை அதுக்கு நீ வணங்கு, அதுக்கு சஜிதா செய், சஜிதா செய்து விட்டு அதனிடத்திலே முறையீடு, இந்த முகம் வந்து பொய்யர் என்று சொல்ல வேண்டும், நீ அதை செய் அப்படின்னு சொல்லி அந்த சிலை இடத்துல சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டான். உடனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகத்தோடு நான் வணங்குகிறேன் அந்த சிலையை எடுத்துக்கொண்டு வந்தான். ஒரு இடத்துல வைத்தான், எல்லாத்தையும் கூப்பிட்டான், முகமதே எல்லாத்தையும் கூப்பிட்டான், எல்லாரும் வந்தாங்க. வந்த இடத்துல அவன் உடனே என்ன செய்தான்னு சொன்னால், அந்த சிலைக்கு சைதா செய்தான். சைதா செய்து விட்டு சொன்னான், கடவுளே நான் உன்னை தான் வணங்கி கொண்டிருக்கிறேன் இத்தனை நாட்களும், என்னுடைய தேவையை நீ நிறைவு செய்து வை, எங்களிடத்திலே இந்த முகமது என்று சொல்லக்கூடியவர் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார், அவர் மக்களுக்கு மத்தியிலே கற்பனையான செய்திகளை சொல்கிறார், அவர் பொய்யர் என்று நீ சொல்ல வேண்டும், இது விஷயத்தில் எனக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் பிரார்த்தனை செய்கிறான். பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த சிலையை பிடித்து குலுக்கிய போது அந்த சிலை பேசியது. என்ன பேசியது என்று சொன்னால், முகமது பொய்யர், அவர் சொல்வதெல்லாம் பொய், அவர் வேதமெல்லாம் கிடையாது, அவர் நபியெல்லாம் கிடையாது, அவரை மக்களை ஏமாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அந்த சிலை பேசுகிறது. பேச முடியாத அந்த கச்சிலை பேசுகிறது. உடனே இவனுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது. பார்த்தீங்களா, இவ்வளவு நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ பாருங்க என்னுடைய கடவுளை சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப துள்ளி குதித்தான். ரசூலுல்லா இஸ்லாமுக்கு மனவேதனை ஏற்படுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வேகமாக வீட்டுக்கு சென்றார்கள். கதவை தாளிட்டு விட்டு உள்ளே அமைதியாக இருந்து விட்டார்கள். சற்று நேரத்திலே ஒரு வாலிபர் வந்து கதவை தட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து பார்க்கிறார்கள். முன்ன பின்ன பார்க்காத ஒரு மனிதர் கையில வாழ வைத்திருந்தார். அவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார்கள், ஒரு பெரிய ஜின்னாவேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டார். பெருமானார் சல்லாஸ் ஜின்னு சொன்ன உடனே உனக்கு என்ன சக்தி இருக்கிறது அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், என்னுடைய அதான் ஹர்வா என்ற ஒரு மலை இருக்கிறது பக்கத்தில், ரொம்ப பெரிய மலை, அபூகுபேஸ் என்ற ஒரு மலையும் இருக்கிறது, நீங்கள் அந்த மலையெல்லாம் போய் நீங்கள் அடையாளம் பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாத்தையும் தரமட்டமாக்கி விட்டார்கள், வரலாற்று பூர்வமிக்க நிறைய விஷயங்களை அவர்கள் அங்கிருந்து கலட்டி விட்டார்கள். அபூகுபேஸ் என்ற மலையும் அந்த மலையின் ரிசூவில் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மலை, இந்த ரெண்டு மலையும் நான் அப்படியே அடியோடு பெயர்த்து வேரோடு பெயர்த்து கடலுக்குள்ளே தூக்கி எறிகிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்கிறது அப்படின்னு அந்த ஜின்னு சொல்லிச்சு. பெருமானார் சல்லல்லாஹு கேட்டுவிட்டு, சரி, என்னுடைய தேவை அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது, என்னுடைய எதிரிகளை குறித்து நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்கிறேன், உங்க தேவை கொள்வதும் எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஜின் சொன்னது, யார் சொல்லுதா, நாளைக்கு நீங்க அந்த அபூஜருடைய சிலை வைத்திருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க, அது என்ன பேசுதுன்னு பாருங்க. ஏன்னு சொன்னா, ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே அழைத்து சொன்னார்கள், ஒரு சிலை, அந்த சிலையிலே ஒரு சைத்தான் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற, ரசூலுல்லாவுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார், அதை நீ கொன்று விடுன்னு சொல்லி எனக்கு உத்தரவு போட்டாங்க, நாலாவது வாரத்திலே அவன் இருந்தான் அந்த சைத்தான், அவனை நான் கொன்று விட்டேன், நீ அவன் வரமாட்டான், இப்ப நீங்க நாளைக்கு போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக அந்த சிலை பேசும் என்று சொல்லி ரசூலுல்லாவிடத்திலே சொன்னபோது, மறுநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திகளாக அழைத்துக் கொண்டு அபூஜஹலுடைய அந்த இடத்துக்கு போகிறார்கள். அவன் முந்தைய நாளைப் போலவே இப்போதும் அதற்கு சரிதா செய்துவிட்டு அதே போல அதன் இடத்திலே கோரிக்கை வைத்து விட்டு கேட்கிறான், நீ சொல்லு இப்போது முகமது பொய்யர் என்று சொல்லு என்று சொல்லி அந்த சிலையை குலுக்கிய போது அந்த சிலை பேசியது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, இவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர், இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் அதற்கு சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்வதெல்லாம் உண்மைதான், நேற்று என்ன சொல்லிச்சோ அதுக்கு மாற்றமாக செய்திகளை சொல்லிவிட்டு அதற்கு மேலும் இன்னொரு வார்த்தை சொன்னது, என்னை நீங்கள் வணங்காதீர்கள், என்னால் எந்த விஷயத்தையும் ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது, எனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது, என்னால் எந்த பயனும் கிடையாது, யார் என்னை சிலையாக வடித்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நாசம்தான் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அது பேசியது. உடனே அபூஜாவுடைய முகம் அப்படியே கருத்து போய்விட்டது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திகாரும் வந்துவிட்டார்கள். அப்ப அபூஜா சொன்னா, இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு, நேற்று அவனுக்கு ஆதரவா பேசின அந்த சிலை இன்னைக்கு எதிர்ப்பா பேசுது, அதை யோசிக்க வேண்டாமா, அவன் சொன்னான், முகமதுடைய சூனியம் இந்த சிலையின் மீதும் படித்து விட்டதுன்னு சொன்னான். அப்ப எப்போதுமே அவர்கள் சத்தியத்தின் பக்கம் வரவே மாட்டார்கள். அப்ப என்ன நடந்ததற்குள்ளாக என்ன நடந்ததுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி வந்து சந்திக்க அந்த ஜின்னுதான் இன்று அந்த சிலையின் மீது உட்கார்ந்து பேசியது. சில இடங்கள்ல சில அபூர்வமான விஷயங்கள் கோவில்களில் நடக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்படுவோம், எல்லாம் சைத்தானுடைய வேலைதான், அந்த செய்தான்கள் தான் அதிலே உட்கார்ந்து சில விஷயங்களை செய்வது, அது அன்றைக்கு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களிலே நமக்கு தெளிவான ஹதீஸ்களின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும், இது போல எத்தனையோ எத்தனையோ நிகழ்ச்சிகள் அபூஜர்கள் பார்த்திருக்கிறார், எத்தனையோ எத்தனையோ சம்பவங்களை பார்த்திருக்கிறார், இருந்தாலும் அவனுக்கு மனமாற்றம் உண்டாகவில்லை. அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவனிடத்திலே இருந்த அந்த அகம்பாவம் ஆணவம் தான், அதுதான் அவனை நேர்வழியின் பக்கம் வராமலே தடுத்து விட்டது. பெருமானார் சுல்லாசனத்திலே கேட்டார்கள், யார் சொல்லுங்களா, அழகான, அதாவது அழகான துணி அணிவதும் அழகான செருப்பை அணிவதும் கூட பெருமையாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது செல்லதாரிசு என்ன பதில் சொன்னாங்க, அதெல்லாம் பெருமை இல்லை, அல்லாஹ் இன்னல்லாஹ ஜமீலும் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹுக்கால் அழகானவன் அழகைத்தான் அவன் விரும்புகிறான். ஆனா பெருமை என்பது எதுன்னு சொன்னானா, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் மற்ற மனிதர்களை தாழ்வாக கருதுவதும் தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை இருக்கிறது என்று சொன்னால் நம்ம இடத்துல அது அந்த தற்பெருமை ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்போது உண்மை சொல்லப்படுகிறதோ, உண்மை எடுத்து வைக்கப்படுகிறதோ, அந்த சத்தியத்தின் பக்கம் நம்முடைய மனது திறந்து விடப்பட வேண்டும், அந்த கல்பு வெளிச்சமாகிவிட வேண்டும், அப்போதுதான் நேர்வழியின் பக்கம் நாம் பெற முடியும். அதுதான் அதிசயம் வந்து தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அல்லாஹ்வின் ஜனுசாரம் தாலா சத்தியத்தை விளங்கக்கூடிய தௌபிக்கை நமக்கு தந்து விடுவாங்க. நம்ம வந்து எல்லாவிடத்திலே துவா கேட்கிற போது இப்படி கேட்க வேண்டும், யாருதான் என் கல்வியை திறந்து விடு, உண்மையை விளங்கக்கூடிய சத்தியத்தை விளங்கக்கூடிய நிலையில என்னுடைய கல்வியை திறந்து விடு, நான் சத்தியத்தை விளங்க வேண்டும் என்ற துவா பிரார்த்தனையை நமக்கு பின்னால ரொம்ப பிரயோஜனத்தை ஏற்படுத்தும். அது அல்லாமல் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது நம்ம சொல்றதுதான் சரி நம்ம சொல்றதுதான் நடக்கணும், நம்ம சொல்றதுதான் நிகழணும் அப்படின்னு அந்த அகம்பாவம் இருக்குமானா நிச்சயமா கேட்டா எந்த காலத்திலும் உண்மையை நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு ஆதாரமாக அபூஜைகளை போன்றவர்கள் உலகத்திலே நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு நினைவு வைத்துக் கொண்டு வளராமல் சத்தியத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடிய தோற்றத்தை நம்ம எங்களுக்கு வழங்கியது.